ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி.
டெல்லி நியூஸ் என்று பலராலும் அறியப்பட்ட ஆகாஷவாணி தமிழ்ச் செய்திகளின் பவள விழா கொண்டாட்டம் அக்டோபர் முதல் தேதியன்று புதுடில்லியில் கோலாகலமாக ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முதுபெரும் தமிழ்ச் செய்தி அறிவிப்பாளர்களான திரு வெங்கட்ராமன், திருமதி சரோஜ் நாராயணசாமி, திரு ராஜாராம் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து திருமதி சரோஜ் நாராயணசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வு பற்றி நேர்களுக்கு விரிவாக அறிய தரும்படி கேட்டோம்.
நான் தமிழ் செய்தி வாசிப்பாளர், மொழிபெயர்ப்பாளர், அதாவது நியூஸ் ரீடர் கம் டிரான்ஸ்லேட்டர் இன் த தமிழ் நியூஸ் யூனிட் ஆஃப் த நியூஸ் சர்வீசஸ் டிவிஷன் ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ நியூ டெல்லி. எனக்கு சீனியரா இருந்தவர் மிஸ்டர் ஆர் எஸ் வெங்கட்ராமன். திரு ஆர் எஸ் வெங்கட்ராமன் ஓய்வு பெற்ற பின் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு நான் தான் தமிழ் செய்தி பிரிவின் தலைவியாக பொறுப்பேற்று அந்த பணியை செய்து வந்தேன். அதாவது கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் தமிழ் செய்தி பிரிவில் என்னுடைய குரல் ஒலித்திருக்கிறது. எங்களுக்கு காலையில ஒரு செய்தி 5:30 10 நிமிஷங்களுக்கு இருக்கு. அது தென்கிழக்காசிய நேயர்கள், சிங்கப்பூர், மலேசியா, உங்க மாதிரி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கானது. அது ஹோம் புலட்டின் தாய்நாட்டுக்கான செய்தி வந்து காலையில 7:30 வரை 10 நிமிடங்களுக்கு, பிற்பகல் மதியம் 12:40 to 12:50 வரை, மீண்டும் மாலையில் 7:30 to 7:25 வரை. நான் பணியில் சேர்ந்த நாட்களில் எங்களுக்கு 3:15 செய்தி அறிக்கைகள் இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரெச்சில 15 படிக்கணும். அதையே நான் பல ஆண்டுகள் படித்திருக்கிறேன். அப்புறம் இந்த பிபிசி ஸ்டைல காப்பி பண்ணணும்னு 10 ஆக்கினார்கள். காப்பி பண்ணும்ல, அதே மாதிரி போகணும் அப்படிங்கறதுக்கோசரம் டு ரீச் மோர் பீப்புள் 10 அதை ஆக்கலாம். சோ அந்த 10 படிச்சிருக்கேன். இப்பெல்லாம் 10 தான். இந்த இப்பொழுது 75 நிறைவு பெற்றுள்ள எங்களுடைய தமிழ் செய்தி பிரிவின் தவள விழான்னு சொல்லணும், தவள விழா கொண்டாட்டம் தான் பிளாட்டினம் ஜூபிலி செலிபிரேஷன். அதனை ஒட்டி 1 அக்டோபர் 2013 அதுல இருந்து ஓராண்டு காலத்துக்கு இந்த தவள விழா கொண்டாட்டங்கள் நடைபெறும்.
30 மேலாக நீங்கள் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கிறீர்கள். இந்த துறைக்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று சொல்லுங்களேன்.
நான் இப்போது ஓய்வு பெற்றவின் தங்கியிருப்பது பம்பாய் மாநகரத்தில். அங்குதான் நான் பிறந்தேன், வளர்ந்தேன், படித்தேன், மனமுடித்தேன். மனமுடித்ததற்கு என் கணவருடன் சேர்ந்து தலைநகர் தில்லிக்கு போய்விட்டேன். அவர் அங்கே மத்திய அரசு ஊழியராக இருந்தார். நான் படித்தது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆனர்ஸ். நான் எல்லாம் பம்பாயில தான் படித்தேன். அதுக்கப்புறம் ராம்நாராயண் ரூயா காலேஜ்னு பம்பாயில கொஞ்ச நாளைக்கு 2-3 அதுல வந்து லெக்சரராக இருந்தேன் கொஞ்ச நாளைகளுக்கு. அதுக்குள்ள திருமணம் ஆகிவிட்டது, என்னை அங்கு அனுப்பிச்சு விட்டாங்க. நான் அங்க சென்ற பிறகு அங்கு யுனைடெட் கமர்ஷியல் பேங்க்ல, அப்போது நேஷனலைஸ் ஆல இந்த பேங்க்ஸ் எல்லாம் அரசுடைமை ஆக்கப்படவில்லை, அங்கு கொஞ்ச நாளைக்கு வேலை செஞ்சிருந்தேன். முக்கியமான காரணம், இந்த பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் என்று தலைநகரில் இருக்கிறது, அதுல இருக்கும் இந்த யுனைடெட் கமர்ஷியல் பேங்க்கு பக்கத்து கட்டிடம், அதை விட பெட்டரா சொல்றான்னா ஆல் இண்டியா ரேடியோவுக்கு பக்கத்து கட்டிடம் தான் யுனைடெட் கமர்ஷியல் பேங்க். அது முடித்த உடனே அங்கு போய் எக்ஸ்டர்னலுக்கு குரல் கொடுத்தேன் ஒரு கேஷுவல் அனௌன்சராக. அந்த வங்கி வேலையை விட்டுவிட்டு ஆகாஷவாணியின் செய்தி வாசிப்பாளருக்கு வந்து ஒண்ணு நான் முடிவு செய்தேன். அதாவது பேங்கிங் டு பிராட்காஸ்டிங் அப்படி சொல்ல போனா. சோ அதுக்கப்புறம் அங்க போய் அங்கேருந்தா இங்க ஆரம்பிச்சதும் ஒரு ஆல் இண்டியா டெஸ்ட் வச்சு மொழிபெயர்ப்பாளர், அப்புறம் ஆடியோ, அதாவது குரல், உங்களுடைய குரல் வளம் எப்படி இருக்கு, அதையும் டெஸ்ட் பண்ணாங்க. இது ரெண்டையும் அது ரெண்டு சோதித்து பார்த்ததுல எனக்கு முதலாக எனக்கு கிடைத்ததுங்க. பல காலமாகவே ஆங்கிலத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்து வாசிக்கும் 2 செய்தி வாசிப்பாளர்களுடைய குரல் ரொம்பவும் பிடிக்கும், அவர்களுடைய மேனர்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவ படிக்கும் ஒரு ஆட்டிடியூட் பிடிக்கும், அந்த அவளுடைய உச்சரிப்பு பிடிக்கும். அவ யாருன்னா மெல்வில் டிமெல்லோ, அவர் இப்போது உயிருடன் இல்லை. அதன் பின் ரோஷன் மேனன், அவ ஒரு லேடி, அவங்களும் இப்போது உயிருடன் இல்லை. இந்த பல பேர் அந்த சில பத்திரிகைகள்ல என்னுடைய குரலை கம்பேர் பண்ணிட்டு ரோஷன் மேனன் தமிழ் செய்தி வாசிக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே இருக்கிறது. ஏன்னு கேட்டா அவ்வளவு அத்தாரிட்டேட்டிவோட ஒரு டிக்ஷனோட ஒரு ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு பிரமாதமா இருக்கும். பல நாட்களுக்கு பல பேர் அவர் ஒரு பெண்மணி என்பதை அறியாமலேயே இறந்து போகும் வரை பலருக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அவர் ஒரு அத்தாரிட்டேட்டிவா இருந்தது அந்த வாய்ஸ். இங்க அவர்கள் அடிக்கடி சொல்லும்போது உங்களுடைய குரலும் அந்த ஸ்டைலும் அந்த பாணியும் அவர்களை மாறி இருக்கிறது என்று சொல்வார்கள். அது தெரிஞ்சோ தெரியாமலோ வந்திருக்கலாம், எனக்கு தெரியாதது. மற்றபடி ஆகாஷவாணி அனுபவங்கள் என்று நீங்கள் கேட்டால் பல அனுபவங்கள் இருக்கிறது. பட்ஜெட்டே நான் ஒரு 14-15 மத்திய அரசின் பட்ஜெட் படிச்சிருக்கிறேன். மத்திய பட்ஜெட்டு வரவு செலவு இதுன்னு சொல்வாள். அப்புறம் பங்களாதேஷ் போரின் போது நான் நிறைய செய்தி வாசிக்கிறது கேட்டு தமிழ்நாட்டிலிருந்து சென்று அங்க முக்தி வாசினியில அங்க பங்களாதேஷில போர்ல சண்டையிட்ட இளைஞர்களின் தாய்மார்கள் எல்லாம் பாராட்டி பாராட்டி எனக்கு கடிதாசு போடுவாங்க. ஏன்னா நாங்க எவ்வளவு முன்னோடி இருக்கோம், இந்திய இராணுவம் எவ்வளவு தூரத்துக்கு முன்னேறி இருக்கு, எத்தனை இடங்களை கைப்பற்றி இருக்கிறது, அதெல்லாம் சொல்ற போது ஒவ்வொரு இடத்துலயும் முக்தி வாகினியில இருந்து சேர்ந்து அவங்க ஃபைட் பண்ணாங்க. அப்போ எக்கச்சக்கமான ரசிகர்கள், உங்களுடைய துணியும் உங்களுடைய பாணியும் நன்றாக இருக்கிறது, அதனால நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்களே வாசிச்சா எங்களுக்கு ரொம்ப ரசிக்கத்தக்கதா இருக்குது, நிறைய போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடிய முன்னாளைய பிரதம மந்திரி திருமதி இந்திரா காந்தி இன்ன கொலை உண்ட போது, கொலை செய்யப்பட்ட போது அந்த செய்தி அவருடைய இறுதி ஆபிச்சுரிய இறுதி வாழ்க்கை சரித்திரத்தை நான் தான் படித்ததில்லை, அவங்களுடைய சரிய வாழ்க்கையில படிச்சேன். அப்பவும் கலங்காம நான் ரொம்பவும் அந்த இந்திரா காந்தியோட ஃபேன், அவங்களுடைய ஆபிச்சுரியை நான் படிச்சேன்.
உங்களுடைய சாதனைகள் செய்தி வாசிப்போடு நின்று விட்டதா அல்லது அதற்கு அப்பாலும் சென்றிருக்கிறதா?
அது மட்டும் இல்ல, பல திரைப்படங்களுக்கு நான் வந்து டிரான்ஸ்லேட்டரா இருந்திருக்கேன், இன்டர்பிரேட்டரா இருந்திருக்கேன். பல திரைப்படங்கள்ல அவங்க பொருள் வந்து அவளோட நேஷனல் அவார்டுக்கு பல திரைப்படங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அது வந்து தமிழ்ல இருந்தா ஜூரி மெம்பர்ஸ் எல்லாம் தமிழ் அறியாத ஜூரி மெம்பர்ஸ் இருப்பான், அவளுக்கு நம்ம தமிழ்ல இன்டர்பிரேட் பண்ணி சொல்லணும் நான் ஸ்டாப்பா. சோ அந்த வேலையை மட்டும் உங்களுக்கு தெரியணும்னா ஆங்கிலம் தமிழ் ரெண்டுலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு பெரிய பாண்டித்தியம் இல்லாட்டாலும் ஒரு ஆர்டிகுலேட் பண்றது கம்யூனிகேட் பண்ற திறமை இருக்கணும். அதனால அவங்க என்ன கூப்பிடுவாங்க. பல படத்துக்கு நான் அது மாதிரி ஆர்டிகுலேட் பண்ணிருக்கேன். முக்கியமா என்னோட நான் இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு சொன்ன பல படங்கள் நேஷனல் அவார்ட் பெற்றவைன்னு சொல்லுவேன். பசின்னு ஒரு படம் வந்தது, அதுக்கப்புறம் வந்து ரமணான்னு ஒரு படம் வந்தது, இது எல்லாத்துக்கும் நான் இது மாதிரி சொல்லியிருக்கேன். அப்புறம் புதிய வார்த்தைகள்னு ஒரு படம் வந்தது, அப்புறம் வந்து வேதம் புதிதின்னு ஒரு, இது எல்லாத்துலயுமே நான் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி அது எல்லாமே வின் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு சில படங்களுடைய தயாரிப்பாளர்கள் அப்புறம் இயக்குநர்கள் வந்து என்னுடைய குரலையே பல பிக்சர்ல வர மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ரமணா படத்துல அவங்களுக்கு ஒரு கதை போயிட்டே இருக்கிறச்சு, ஆகாஷவாணியிலேருந்து என்னுடைய குரல் வரும், அவளோட மெசேஜ், அதாவது ரமணாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது, அது மாதிரிலாம் என்னோட வாய்ஸ்ல போகும். அது கூட அவங்க நிச்சயமா நீங்க படிக்கணும்னு எடுத்துன்னு எத்தனை பேர் இருக்காங்க, என்னையும் கூப்பிட்டுங்க, இல்ல இல்ல கொஞ்சம் ஆத்தென்டிசிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அன்ரெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ரிஸ் குறு படங்களுக்கு நானே மொழியாக்கம் செய்து நானே குரல் கொடுத்திருக்கிறேன். அது பிலிம்ஸ் டிவிஷன் டைரக்டரேட்னு இங்க இருக்கு, அதாவது திரைப்பட பிரிவு இயக்குநரகம். அவளோட நிறைய நியூஸ் ரீல்ஸ், நியூஸ் மேகசின்ஸ், அதுக்கெல்லாம் நான் என்னுடைய குரல் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஆஸ் அ பத்திரிகையாளர்னு பார்த்தேன்னா நான் கிட்டத்தட்ட 100 என்னுடைய ஆர்டிகல்ஸ் வந்து இன்டர்வியூ ஆஃப் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் வந்திருக்கு. அதாவது நான் வந்து பல பாலிட்டிஷியன்களை மினிஸ்டர்ஸ பத்திரிகைகள்லாம் கேட்டா இதெல்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கு. தமிழ் வீக்லி வந்து ஆனந்த விகடன், குமுதம், குங்குமம், அப்புறம் வந்து இதயம் பேசுகிறது, ஷாதி, தலைமகள், தினமணி, தினகரன், தினமலர், இந்த மாதிரி எல்லாத்திலயும் என்னோட சரோஜ் நாராயண் சுவாமி வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அது வந்து ஆகாஷவாணியிலே நான் வெளியில வச்சு அவளா கேட்பாங்க, நான் போட்டது இந்திரா காந்தியும் ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணினேன். அதாவது முதல்ல அவங்க ஒரு தடவை தோத்து போயிட்டாங்க எலெக்ஷன்ல, அப்புறம் லைக் கேம் அப், அதனால அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான இது. அது நான் சொல்லுவேன், அது அதை ரொம்ப அனுபவிச்சு நான் இது பண்ணது. சில முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெறும், அது பிரைம் மினிஸ்டருக்கு அண்டர் த ஹெட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்பரன்ஸ் இங்க விக்யான் பவன் டெல்லியில நடைபெறும். அப்ப அவங்க எல்லாருமே, அதாவது 20 மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் வருவா. அப்ப வந்து சில பேருக்கு ஆங்கிலத்துல அவ தமிழ பேசிடுவா, தமிழ்நாட்டை வந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் கட்சி, நான் தான் அவருக்கு அந்த அபிஷியல் மொழிபெயர்ப்பாளரா இருந்தேன். அப்ப அவர் ரொம்ப ரசிச்சார். அதே மாதிரி நிறைய வாய்ஸ் ஓவர் அதெல்லாம் பண்ணி டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். அப்புறம் இப்பவும் கூட சில சமயத்துல பிலிம் ஸ்டேஷன்ல ஏதாவது பிலிம் வந்ததுன்னா லைவா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவேன்.
வானொலி ஒலிபரப்பில் அது செய்தி வாசிப்பாளராக இருக்கட்டும் அல்லது நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருக்கட்டும், நிறையவே சுவையான அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள். அதில் நினைவில் நின்றவை என்று உங்களுக்கு படுகின்ற சிலவற்றை சொல்லுங்களேன்.
முக்கியமா தமிழ் செய்தி வாசிக்கிறது நான் எதுவுமே சுத்தமான உச்சரிப்பு வேணும்னு சொல்றதுக்கு சப்போஸ் பிரான்ஸோட தலைவர் பிரெஞ்சு நேமா இருந்ததுன்னா பிரெஞ்சு எம்பசியில கேட்டுட்டேன், அல்லது இப்ப ஏதாவது ரஷ்யன் நேமா இருந்ததுன்னா ரஷ்யன் எம்பசியை நாங்கள் கான்டாக்ட் பண்ணி டெல்லியில இருந்து அதை கேட்டுப்போம். பலவேறு தலைவர்களுடைய பெயர்கள் வந்தாலும் அதை உடனே நம்ம உடனுக்குடன் எங்களுக்கு சில சமயத்துல செய்தி அங்க பிளாஷ்னு கொடுப்பாங்க. யோசிச்சுன்றதான் முக்கியமா இன்னைக்கு இந்த விளையாட்டு துறையில கிரிக்கெட் ஆட்டம் ரொம்ப பைத்தியம். அது வந்து முத முதல்ல இந்த புரூடென்ஷியல் கப் நம்ம வின் பண்ணணும். அதை வந்து நான் தான் ரொம்ப சந்தோஷமா அந்த நியூஸ் வாசிச்சது எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. துக்ககரமான இதுன்னு சொன்னா நம்ம இந்திரா காந்தியோட ஆதிச்சுவரி அவங்க இறந்து போனதும் நான் படிச்சிருந்தது. அதாவது புது ஒரு புதங்கள் மாதிரி நான் காலையில செய்தி வாசிக்கிறச்சோ ஒரிசாவோட அவர் பேசிட்டு வந்தது ஞாபகம் இது எனக்கு நியூஸ் வந்தது. ஆனா மதியத்துல அவர் இறந்து போயிட்டாங்க. நான் சாயந்தரம் அந்த புல்லட்டினை கம்ப்ளீட்டா எடுத்து படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் ஸ்டோரி படிச்சேன் சிலது. அதாவது ஸ்பேஸ் போய் நம்ம தேர்ச்சி இந்தியன்ஸ் இருந்திருந்தா இல்லையா, அப்போ ஷர்மான்னு ஒருத்தர் போனாரு, சாரி ஜஹான் சாச்சா இங்க இப்ப எல்லா இடமும் உங்க மிக அருமையாக இருக்கிறது அப்படின்னு ஸ்பேஸ்ல இருந்த அந்த இதை கொடுத்தாரு அவர் பேர். அப்புறம் கல்பனா சாவ்லா அவளுக்கு படிச்சிருக்கேன், அவளும் ஸ்பேஸ்க்கு விண்வெளியில போன விண்வெளி இவாள்லாம் படிச்சிருக்கேன். எத்தனையோ விஞ்ஞானிகள். அதனால நீங்க செய்தி வாசிக்கிற போது உங்களுக்கு நியூஸ் பேப்பர் செய்தி பத்திரிகைகளோட அறிவு ஓரளவுக்கு இருக்கணும், இன்னைக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி.
நீண்ட நாட்கள் வானொலி ஒலிபரப்பில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், இப்பொழுது கூட வானொலியுடன் இணைந்துதான் செயல்படுகிறீர்கள். நீங்கள் செயல்பட ஆரம்பித்த காலத்திற்கும் இப்பொழுது இருக்கின்ற செய்தி ஒலிபரப்பிற்கும் உள்ள வேறுபாடுகள் மாற்றங்கள் பற்றி சொல்லுங்களேன்.
நான் வாசித்துக் கொண்டிருந்த காலத்தில், அதாவது 1961 கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் மட்டும் 94 மட்டும் அவ்வளவு நாள்ல போக 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 தூர்தர்ஷன் அதாவது இந்த டெலிவிஷன் தொலைக்காட்சி வந்து ஓவர்டேக் பண்ணிருக்கோம் நியூஸ். ஆனா என்னோட ஒரு அதிர்ஷ்டமோ என்ன தெரியல, என்னோட காலத்தில் இருந்த அந்த ஒரு எந்த செய்தி வேணும்னாலும் ஒரு கண்ண ஒரு சிட்டிலேயோ அல்லது ஒரு கிராமத்துல இருந்தா கூட அந்த பெட்டியை வச்சு கேட்டுடுவாங்க. ஆனா இப்போ அந்த தொலைக்காட்சி வந்துட்டு செய்தி கேட்பது அதுவும் ரீஜனல் தமிழ் செய்தியோ தெலுங்கு செய்தியோ கேட்கறதுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ. அதனால அவள்கிட்ட இருந்த ஆர்வம் குறைஞ்சிருக்கிறது, நம்பர் ஒன் அது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டா, இப்போ நான் வந்து தமிழ் செய்திங்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த மாடுலேஷன். அதாவது இப்போ யூனிசெஃப் பத்தி ஒரு ஸ்டோரி படிக்கிறேன், அதுக்கப்புறம் வேற பத்தி ஒண்ணு படிக்கிறேன்னா அதை ஏதோ மெக்கானிக்கலா படிச்சுட்டு போக கூடாது. அந்த பர்டிகுலர் ஐட்டம் படிச்ச உடனே ஒரு ஸ்மால் பாஸ் ஒரு ஒரு செகண்ட், அப்புறம் செகண்ட் எடுத்துக்கணும். மெக்கானிக்கலா உங்கள்கிட்ட செய்து குடிச்சிருக்காங்க டிரான்ஸ்லேஷன் நம்ம மாட்டுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி நாங்க இருக்கிறச்ச கொஞ்ச காலத்துக்கு இந்த நியூஸ் இந்த மைக்ல இருந்த மோகம் எனக்கு மைக்ரோசான் மோகம் என்ன இங்கிலீஷ் வெதர் நியூஸ் வந்து டெலிவிஷன்ல போய் நான் படிச்சுட்டு இருந்தேன். வெதர் நியூஸ் நான் பண்றது தமிழ் நியூஸ் டிரான்ஸ்லேட்டர் நியூஸ் ரீடர், ஆனா அங்க போய் நான் வெதர் நியூஸ் நைட்ல படிச்சேன். அது என்னன்னு கேட்டா அது வெதர் நியூஸ்க்கும் எவ்வளவு பிரமாதம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இருந்தாலும் போய் படிப்பேன். அது வந்து என்னோடது வந்து ஆடியோ தான் இருந்தது. அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு அவ வந்து இந்த வெதர் நியூஸ் படிக்கிறவளோட வீடியோவையும் கிடைக்க ஆரம்பிச்சு. அப்ப நான் அதை நான் எடுத்துக்கல. நாட் த டைம் நாட் வெரி பிரசன்டபிள் ஃபால் த சேம் I decided not to do it. அப்புறம் சப்டைட்டிலிங் ஸ்டார்டிங் எல்லாம் பண்ணிருக்கேன். அதாவது ஒரு படம் வந்ததுன்னா அவளோட வார்த்தைக்கு வார்த்தை சப்டைட்டில் கீழே போடுவாங்க. அதெல்லாம் நேஷனல் ஃபிலிம் டிவிஷன் டாக்குமெண்ட்ரிஸ்க்கு பண்ற மாதிரி அதுக்கு நான் சப்டைட்டிலிங் பண்ணிருக்கேன் ஸ்பாட்டிங். அதாவது இங்கிலீஷ்ல நான் அதை தமிழ்லயும் இங்கிலீஷ்ல ஆச்சு போடுவேன்.
சிரமப்பட்டு நீங்கள் எடுத்த நேர்காணல் என்று ஏதாவது இருக்கிறதா?
சிரமமானதுன்னு சொல்ல மாட்டேன். முன்ன ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க இப்ப இல்ல. அவங்க பேரு மிஸ்ஸஸ் ரகுராமையா, அவர் தெலுங்கு இது. அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் மிஸ்டீரியஸ் கேள்வியில அந்த டைம்ல நான் கொஞ்சம் எங்காவும் இருந்தேன். அவங்க வந்து எங்கள்கிட்ட கேட்டது அவற்றை கேட்டேன், இந்த மாதிரி இளம் குழந்தைகளுக்கு பாலியல் பற்றி புகழ்டே செக்ஸ் எஜுகேஷன் வேணுமா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் அவங்க எங்கிட்ட கிறிஸ்து அதே மிஸ்டீரியஸ் அவங்க கேட்டாங்க, நீ வந்து செக்ஸை பற்றி படித்தது பள்ளி படிப்புலா அல்லது படுக்கை வரையலான்னு ஜோக் அடிச்சு கேட்டாங்க. இந்திரா காந்தி வந்து ரொம்ப பாராட்டி பேசுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நரசிம்மராவ் வந்து ஆனதும் முக்கிய இது பிரைம் மினிஸ்டர் ஆனதும் அவங்களும் இன்டர்வியூ பண்ணி ஐகே குஜரால் இந்தர்குமார் குஜரால் வந்து என்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் இந்த என்டிஏ கவர்மெண்ட்ல அங்கேயும் போய் அவங்களையும் பண்ணினேன். இப்ப இருக்கிற லால்கிருஷ்ண அத்வானி எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகி இது ஐஎன்டி மினிஸ்டரா போனதும் அவரை போய் இன்டர்வியூ பண்ணிருக்கேன். நிறைய பேர் வந்திருக்கேன். ஸ்ரீ சுப்பிரமணியம் தமிழ்நாட்டுல நிறைய பேரு கலைஞரை தான் இன்டர்வியூ பண்ண முடியல. என்னால கலைஞரை பார்த்து இது பண்ணிருக்கேன் அவ்வளவுதான்.
திரு மு கருணாநிதி, முதலமைச்சராக இருந்த பொழுது உங்களுக்கு கலைமாமணி பட்டம் வழங்கப்பட்டது இல்லையா?
2009 28 நவம்பர் மாசம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கலைமாமணி அவார்டு கொடுத்தாங்க. அது கலைஞர் மு கருணாநிதி முன்னிலையில் எங்களுடைய ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு வந்து கூட இருந்தாங்க. அவங்களுக்கு எதிரே அவங்க அதை கொடுத்தாங்க. ஆசிரியர் கூட்டணியெல்லாம் சேர்ந்து எனக்கு ரொம்ப பாப்புலர். அதாவது தமிழ் செய்தினாலே அவங்களுக்கு சரோஜ் நாராயண் சுவாமின்னு ஒரு இது வந்து விட்டோம்.
உங்களுடைய குரல் தனித்துவமானது. உங்களுக்கு கிடைத்த வாழ்த்துகளில் பெருமைப்படக்கூடியது என்று ஒன்றை சொல்லுங்களேன்.
அதாவது இதுல ஒன்னே ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்லணும். சிவாஜி கணேசன் ஒரு தடவை சொன்னாரா, அந்த மாதிரி எனக்கு ரெண்டு குரல் ரொம்ப பிடிக்கும். ஒன்னு சரோஜ் நாராயண் சுவாமி, இன்னொன்னு அப்துல் ஹமீதுன்னு சொன்னாங்களாம்.
திருமதி சரோஜ் நாராயணசாமியிடம் அவர் செய்த தொழிலுக்கு அவருடைய துணைவரின் ஆதரவு எவ்வளவுக்கு கிடைத்தது என்று கேட்டோம். பலராலும் போற்றப்பட்ட சிம்ம குரல் அப்பொழுது தழுதழுத்தது. சுதாகரித்து கொண்டு தன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு கவலையை மனம் விட்டு எம்முடன் பகிர்ந்து கொண்டார். வாழ்நாள் முழுவதும் தனக்கு துணையாக இருந்த அவரது கணவர் தான் விருதுகள் பெற்ற பொழுது அதை பார்க்க கொடுத்து வைக்கவில்லை என்பதுதான்.
இரண்டு மண்ணிலிருந்து பம்பாயிலிருந்து டெல்லிக்கு போனேன், அதாவது கர்மபூமிக்கு. இப்ப கர்மபூமியிலிருந்து பம்பாய்க்கு வந்துட்டோம். நான் எங்க ஆத்துக்காரம் வந்தோம். அது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமா இங்க அவருக்கு இந்த வேதர் எவ்வளவா சூட்டதாம அவர் காலமாயிட்டார். என்னுடைய விருது வாங்கறது அவர் ஒண்ணு கூட பாக்கல, கலைமாமணியும் பாக்கல. இப்ப என்னுடைய என்எஸ்டில நியூஸ் சர்வீஸ் டிவிஷன் ஹாலிடே ரேடியோ கொடுத்த இந்த பாராட்டு விழா, அதாவது மேலிருந்து அவர் பார்த்து கொண்டிருப்பார்.
எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததுக்கு மிக்க நன்றி.
நல்லதுங்க, வணக்கங்க.
நன்றி,
வணக்கம்.